சர் பொன் அருணாசலம் வாழ்வும் பணிகளும் ஒரு பன்முக நோக்கு. பொன்னம்பலம் குமாரசாமி குடும்பம். ஆங்கிலம் மூலம் குமாரி ஜெயவர்த்தன. தமிழில் கந்தையா சண்முகலிங்கம். பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் இருபதாம் நூற்றாண்டிலும் அரசு உத்தியோகங்களாலும் வர்த்தகம் தனியார் துறை முயற்சிகள் ஆகியவற்றாலும் செல்வாக்குடையனவாய் விளங்கிய தமிழ் குடும்பங்களில் பொன்னம்பலம் குமாரசாமி குடும்பம் ஒன்றாகும். இக்குடும்பம் பெரும் செல்வம் படைத்த வர்த்தகருடைய குடும்பங்களுடன் உறவுமுறை பிணைப்புடையதாக விளங்கியதோடு அரசியல் அதிகாரத்தை உடையதாகவும் விளங்கியது. தேசிய மட்டத்திலும் சர்வதேச நிலையிலும் சிறந்தோங்கிய முத்துக்குமார சுவாமி, அவரது மகன் ஆனந்தகுமார சுவாமி, பொன்னம்பலம் ராமநாதன், பொன்னம்பலம் அருணாசலம் ஆகிய புகழ்மிக்க தனிநபர்கள் இக்குடும்பத்தில் தோன்றினர். தமிழர்களுக்கு சட்டசபையில் ஒதுக்கப்பட்ட இடத்தின் ஏகபோக உரிமையை இக்குடும்பத்தின் உறுப்பினர்கள் அனுபவித்தார்கள். இவர்களுக்கு பல பட்டங்களும் வழங்கப்பட்டன. இவ்வாறு சில குடும்பங்கள் ஏன் உயர்ச்சி பெற்றன, வெற்றி பாதையில் சென்றன என்பதை புரிந்து கொள்வதற்கு அவற்றின் அரசியல் சமூக முன்னேற்றத்தின் மூலத்தை அறிதல் வேண்டும். இரண்டு மூன்று தலைமுறையினரின் வரலாற்றிற்கு அப்பால் புனைவுகளும் மிகைப்படுத்தல்களும் நிறைந்த தெளிவற்ற வரலாறாக இக்குடும்பத்தின் பூர்வீகம் அமைகின்றது. முக்கியமான நபர்களின் பெற்றோர், பாட்டன் ஆகியவர்களின் சரிதங்களில் இருந்து இக்குடும்பத்தின் வரலாறு பற்றிய சில தடயங்களை கண்டுகொள்ள முடியும். பருத்தித்துறையைச் சேர்ந்த ஆறுமுகம் பிள்ளையின் மகன் வாரித்தம்பி டச்சு ஆட்சியின் பிற்பகுதியில் கொழும்புக்கு வந்து குடியேறினார். இது அவரின் புத்திசாலித்தனமான முடிவு. கொழும்பு செட்டித்தெருவில் தங்கியிருந்து வர்த்தகத்தில் ஈடுபட்ட வாரித்தம்பி தனது இளைய சகோதரர் குமாரசுவாமியை கொழும்புக்கு வரும்படி சொல்லி அனுப்பினார். கொழும்பு வந்த குமாரசுவாமிக்கு கவர்னர் நோத் 1799 தொடக்கி வைத்த கொழும்பு அகாடமியில் ஆங்கில கல்வி போதிக்கப்பட்டது. இங்கு படித்தவர்கள் அரசாங்கத்தில் மொழிபெயர்ப்பாளர்களாக வேலை செய்தனர். 1805 முதல் 1808 காலத்தில் கொழும்பு துறைமுக நீதவான் மன்றின் மொழிபெயர்ப்பாளராக குமாரசுவாமி கடமையாற்றினார். 1810 அவர் ஆளுநரின் பிரதம மொழிபெயர்ப்பாளர் ஆனார். அவருக்கு முதலியார் பட்டத்தை வழங்கி அரசாங்கம் கௌரவித்தது. 26 வயதுடைய இந்த யாழ்ப்பாணத்து தமிழர் அரசின் மிக உயர்ந்த பதவியொன்றை பெற்றார். 1815 பிரித்தானியர் கண்டியை கைப்பற்றிய போது பிரிட்டிஷ் படைகளுடன் சென்ற குமாரசுவாமி, கண்டியின் அரசன் அரச பதவியில் இருந்து நீக்கப்பட்டு புகலிடம் பெறுதல் வரியான மாறுதல் காலத்தில் இடைநின்று உதவினார். கண்டி அரசனின் பூர்வீகம் தென்னிந்தியா ஆதலால் குமாரசுவாமியின் தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்பு சேவை மிகவும் அவசியமானதாக இருந்தது. குமாரசுவாமி பிரித்தானிய அரசருக்கு செய்த சேவைக்காக 1819 ஆளுநர் பிரவுண்ட்ரிக்கினால் தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். குமாரசுவாமி குடும்பத்தின் உயர்ச்சி அவர்கள் எடுத்த இரு முடிவுகளினால் சாத்தியமாயிற்று. முதலாவது, காலனித்துவ இலங்கையில் மையமான கொழும்பிற்கு இடம்பெயர்வது என்ற முடிவு. இரண்டாவது, ஆங்கிலத்தில் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவு. இவற்றின் பயனாய் குமாரசுவாமி குடும்பம் சமூக எண்ணிப்படியில் உயரவும் பொருளாதார முன்னேற்றம் அடையவும் முடிந்தது. அரசியல் நன்மைகளையும் இக்குடும்பம் பெற்றுக்கொண்டது. கொழும்புக்கு வந்து சேர்ந்த குமாரசுவாமியும் பிற யாழ்ப்பாணத்து தமிழர்களும் செட்டித்தருவுக்கு அண்மையில் செட்டிகள் குடியிருப்பில் தங்கினர். தென்னிந்தியாவின் திருநெல்வேலியைச் சேர்ந்த செட்டிகள் தனவைசியர் சாதியை சேர்ந்தவர்கள். இவர்கள் போர்த்துக்கேயர் ஆட்சியின் போது இலங்கைக்கு குடிபெயர்ந்தனர். உள்ளூரில் விவாகம் செய்து கொண்ட செட்டிகள் சிலர் கிறிஸ்தவர்கள் ஆகினர். டச்சு ஆட்சியின் போது செட்டிகளில் இரு பிரிவினர் இருந்தனர். கிறிஸ்தவர் ஒரு பிரிவினர், இன்னொரு பிரிவினர் இந்துக்கள். செட்டிகளிற்கு குழுத்தலைவர்கள் இருந்தனர். 1833 அளவில் கூட கொழும்பு தமிழர்களில் செட்டிகளே அநேகராயிருந்தனர். பலர் இந்தியா சென்று உயர்கல்வி கற்றனர். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உயர் தொழில்களில் சிறந்து விளங்கிய செட்டிகள் பலர் கொழும்பில் இருந்தனர். கொழும்புக்கு புதிதாக வந்து சேர்ந்த யாழ்ப்பாண தமிழர்கள் செட்டிகளோடு கொண்ட தொடர்பால் நன்மை பெற்றனர். செட்டிகள் வியாபாரத்தில் அறிவும் மதிநுட்பமும் மிக்கவர்கள். அவர்கள் கல்வியில் முன்னேறியவர்களாயும் நாகரிக மேம்பாடுடைய வாழ்க்கை முறைகளை கொண்டவர்களாயும் இருந்தனர். செட்டிகளுக்கும் கொழும்புக்கு வந்து சேர்ந்த யாழ்ப்பாணத்தவர்களுக்கும் நெருங்கிய தொடர்புகள் ஏற்பட்டன. கலப்பு திருமணங்களும் இடம்பெற்றன. அத்தோடு போட்டியும் பூசலும் கூட வளரலாயிற்று. யாழ்ப்பாண தமிழர் கொழும்பில் தம் நிலையை பலப்படுத்தி கொண்ட பின்னர் 1830 முதன் முதலாக ஒரு போட்டி ஏற்பட்டது. கொழும்பு சட்டிகளின் தலைவர் ஒருவரை தேர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கான போட்டியில் கொழும்பு நகரின் செல்வந்தரான சாராய குத்தகைக்காரர் தியாகப்பா என்ற சிட்டியை எதிர்த்து குமாரசுவாமி போட்டியிட்டார். அப்போட்டியில் குமாரசுவாமி வெற்றி பெற்றார். ஆளுநர் வெற்றி பெற்ற குமாரசுவாமியை தலைமை பதவியில் அமர்த்தியதோடு தங்கத்தால் செய்யப்பட்ட பூன் போட்ட மலாக்கா பிரம்பு கைத்தடியை அப்பதவியின் அடையாள சின்னமாக பரிசளித்து கௌரவித்தார். கைத்தடியின் பூனில் ஆங்கில நாட்டு ஆயுதங்கள் சித்திர வேலைப்பாடாக பதிக்கப்பட்டிருந்தன. கௌரவம் மிக்க பதவிகளுக்கு ஆட்களை நியமிக்கும் முன்னர் நியமனம் பெறுவோரின் சமூக பின்னணியை வேர்களை கண்டறியும் தேவையும் இருந்தது. கொழும்பு சட்டிகள் குமாரசுவாமியின் நியமனத்தை எதிர்த்தனர். அவர் வேளாளர் சாதியை சேர்ந்தவர் அல்லவென்றும் அநாமதேயமான ஒருவர் தம்மை ஒரு முக்கியஸ்தராக என்று காட்டிக்கொள்ள முயற்சிக்கின்றார் என்றும் குற்றம் சாட்டினார். குமாரசுவாமி வேளாளரே என்பது நிரூபிக்கப்பட்டு அவருடைய நியமனம் உறுதிப்படுத்தப்பட்டது. குமாரசுவாமி 1835 சட்டசபையின் முதலாவது உத்தியோக பெற்ற தமிழ் உறுப்பினராக நியமனம் பெற்றார். அவர் சிறிது காலத்தின் பின் மரணம் எய்தினார். குமாரசுவாமி குடும்பத்தின் முற்போக்கு மனப்பாங்கு ஆரம்பம் முதலே வெளிப்படல் ஆயிற்று. 1816 ஆங்கில இளவரசருக்கு செய்த மனுவில் குமாரசுவாமி இலங்கையில் அடிமை முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இலங்கை முழுவதிலுமாக அக்காலத்தில் 28,000 அடிமைகள் இருந்தனர். இவர்களுள் யாழ்ப்பாணம், திருகோணமலை ஆகிய இடங்களில் இருந்தோர் 22,000 ஆகும். குமாரசுவாமி அக்காலத்தில் பிரதம நீதியரசராக இருந்த அலெக்சாண்டர் யோன்ஸ்டனின் செல்வாக்குக்கு உட்பட்டவராய் இருந்தார். அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் சுதந்திரம், சமத்துவம் என்பவற்றை போற்றி ஒருவராக இருந்தார். குமாரசுவாமி மிக விரைவிலேயே கொழும்பு சமூகத்தில் மதிப்புக்குரிய தமிழர் என்ற அந்தஸ்தை பெற்றார். பொது வைபவங்களிலும் திருமணங்களிலும் அவர் பங்கு பற்றி சிறப்பு செய்வார். குமாரசுவாமி முதலியார் அலங்காரமாக உடையணிந்து வருவார். அவரை நிலப்பாவாடை விரித்து குடைப்பிடித்து வரவேற்பர். அவரை இரட்டை கம்பளம் விரித்த இருக்கையில் உட்கார வைப்பர் என்று திருமண வைபவங்களில் அவருக்கு நிகழும் வரவேற்பு உபசாரம் பற்றி கூறப்படுகின்றது. பிரபல வர்த்தகராக இருந்த இந்நன்னி தம்பியின் சகோதரியும் வைரவநாத முதலியாரின் புத்திரியுமான விசாலாட்சி என்பவரை குமாரசுவாமி விவாகம் செய்தார். இவ்விவாக பந்தம் அவரது அந்தஸ்தை பலப்படுத்த உதவியது. அருணாசலம் பொன்னம்பலம் அடுத்த நிலையில் முக்கியம் பெற்ற ஒருவராவார். பொன்னம்பலம் என்று சிறுவனாக இருந்தபோது தந்தையை இழந்தார். அவரது தாயார் அரிய புத்திரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். மானிப்பாயில் இருந்து கொழும்பு வந்த பொன்னம்பலம் குமாரசுவாமியின் கொழும்பு வீட்டில் தங்கி படித்தார். 1844 பொன்னம்பலம் குமாரசுவாமியின் மகள் செல்லாட்சியை திருமணம் செய்தார். பொன்னம்பலம் முதலில் வியாபாரத்தில் ஈடுபட்டார். அது வெற்றியளிக்காமல் போகவே வியாபாரத்தை கைவிட்டுவிட்டு சுங்கப்பகுதியில் ஆண்டுக்கு 45 pounds சம்பளத்தில் வேலை பெற்றார். அரசு சேவையில் அவர் முன்னேற்றம் பெற முடிந்தது. 1845 கொழும்பு கச்சேரியில் எழுது விஞ்ஞராக பணியேற்றார். பின்னர் 1847 கொழும்பின் பிரதி மரண விசாரணையாளர் பதவியில் நியமிக்கப்பட்டார். பிரித்தானிய உத்தியோகத்தர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கடன் கொடுக்கும் வங்கியாளராகவும் பொன்னம்பலம் செயற்பட்டார். மேற்கு மாகாணத்தின் அரசாங்க அதிபராக இருந்த பிலிப் வுட்கர்ஸ் போன்ற அக்காலத்தின் முக்கியமான ஆங்கிலேயர்களின் நண்பராக இருந்தார். பொன்னம்பலத்தின் பிரித்தானிய உயரதிகாரிகளில் சிலர் 1848 நடைபெற்ற கலகத்தின் போது செய்யப்பட்ட எல்லை மீறிய செயல்களால் சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்டனர். டொரிங்டன், சர் எமர்சன் ரெனான்ட், வூட்கவுஸ் ஆகியோரும் இவர்களில் அடங்குவர். பாராளுமன்ற ஆணைக்குழுவின் முன்பாக நடந்த விசாரணையில் சமூகம் அளிப்பதற்காக ரெனன்ட் இலங்கையை விட்டு நீங்கும் முன் பொன்னம்பலம் ரெனட்டுக்கும் அவரது குடும்பத்துக்கும் தனது வீட்டில் விருந்து வைத்தார். பழமை மரபுகளில் பிடிப்புள்ள பொன்னம்பலம் விருந்தில் ஒரு சேர இருந்து உணவு உட்கொள்வதை தவிர்த்தார். பொன்னம்பலம் இருவேறு பண்பாட்டு உலகத்தில் வாழும் ஒரு மனிதராக இருந்தார். மரபு வழிபட்ட இந்து பக்தர், சமய ஆசார சீலர் என்பது ஒன்று, கிடைக்கும் வியாபார வாய்ப்புகளையும் அரசாங்க பதவிகளையும் பெற்றுவிட வேண்டும் என்ற அவளுடைய மனிதர் என்பது இன்னொன்று, தமிழர்களை கொழும்பில் ஆதரித்து உதவும் புரவலர்கள் என்ற தகுதியை பொன்னம்பலம் குடும்பத்தினர் பெற்றுக்கொண்டனர். குறிப்பாக தமிழ் இளைஞர்களுக்கு ஆங்கில வங்கிகளிலும் பிற வர்த்தக நிலையங்களிலும் பொறுப்புமிக்க பதவிகளை பெற்றுக் கொடுக்க பொன்னம்பலம் குடும்பம் உதவியது. பொன்னம்பலம் செல்லாட்சி தம்பதியினருக்கு 3 புதல்வர்கள் பிறந்தனர். அவர்கள் தேசிய அளவில் புகழ் பெற்றவர்களாயினர். மூத்தவர் போக்கு குமாரசுவாமி. இவர் சட்டசபை அங்கத்தவராக இருந்தார். அடுத்தவர் போர் ராமநாதன். இவர் நியாயவாதியாகவும் அரசியல்வாதியாகவும் விளங்கினார். அடுத்தவர் போ அருணாசலம். தலை சிறந்த சிவில் சேவை அதிகாரியாகவும் அரசியல் சமூக இயக்கங்களில் முன்னேறி வகித்த தலைவருமாக இவர் விளங்கினார். முதலியார் குமாரசுவாமியும் அவரது மருமகனான பொன்னம்பலமும் காலனித்துவ சமூகத்தில் அரச பதவிகளில் உயர்ந்ததோடு உயர் பதவிகளில் உள்ளோருடன் நெருங்கிய தொடர்புகளையும் வளர்த்தி கொண்டனர். இதனை விட பணக்கார வர்த்தகர்களுடன் அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட உறவுகளும் அவர்களுக்கு சமூகத்தில் உயர்ச்சியை பெற உதவின. 19ஆம் நூற்றாண்டின் செல்வந்தர்களான தமிழ் வர்த்தகர்களுள் நன்னித்தம்பி, நமசிவாயம், தம்பையா என்போர் மிக முக்கிய புள்ளிகள். இவர்கள் மூவரும் திருமண உறவுகள் மூலம் ஒருவரோடொருவர் பிணைப்புடையவர்கள். முதலியார் நமசிவாயம் நன்னித்தம்பியின் சகோதரியை விவாகம் செய்தார். நமசிவாயம் கொழும்பு தமிழர்களின் முக்கிய தலைவர்களில் ஒருவர். தமிழ் இயக்கங்களில் முக்கிய பங்கேற்றவர். வில்சன் ரிச் அண்ட் கோ எனும் கம்பெனியில் புரோக்கராக நமசிவாயம் கடமையாற்றினார். சிந்திரியா முல்லை என்ற தோட்டத்தை நாத்தாண்டியாவிலும், கட்டுக்கந்த தோட்டத்தை நீர்கொழும்பிலும், புலுக்காக தோட்டத்தை ஹக்பட்டி கோரவிலும் வைத்திருந்த நமசிவாயம் 1500 ஏக்கர் விஸ்தீரணமுடைய தென்னந்தோட்டங்களின் உடமையாளர் ஆவார். இவ்வாறு செல்வந்தராக நமசிவாயம் விளங்கியபடியால் தனது புத்திரிகளுக்கு பெரும் தகுதிகளை அடைய போகிற கணவர்மாரை தேர்ந்து கொள்ள முடிந்தது. பொன்னம்பல முதலியாரின் மக்களான குமாரசுவாமியும் அருணாசலமும் நமசிவாயத்தின் இரு புத்திரிகளை மனம் முடித்தனர். முதலியார் சண்முகம் தம்பையா நன்னித்தம்பியின் மைத்துனர் ஆவார். அவர் கொழும்பு செட்டித்தருவில் வசித்து வந்தார். அக்காலத்தில் கொழும்பில் வர்த்தகம் செய்தவர்களில் தம்பையா பிரபலமானவர். அவர் லேடி லாங்டன் என்ற பெயரில் சரக்கு கப்பல் ஒன்றை வைத்திருந்தார். இக்கப்பல் தென்னிந்தியாவுடனான வர்த்தகத்திற்கு உபயோகப்பட்டது. உள்ளூர் விவகாரங்களிலும் முனைப்பாக ஈடுபட்ட தம்பையா முனிசிபல் கவுன்சிலின் உறுப்பினராகவும் இருந்தார். தம்பையா தோட்டங்களில் முதலீடு செய்திருந்தார். நீர்கொழும்பு டிக்கந்த தோட்டம் அவருக்கு சொந்தமானது. த சண்முகம் இவரது மகன்களில் ஒருவர். நமசிவாயத்தின் மகள் கமலாட்சியை சண்முகம் விவாகம் செய்தார். இன்னொரு மகனான த முத்துக்குமாரசுவாமி போ ராமநாதனின் மூத்த மகளை விவாகம் செய்தார். இன்னொரு மகன் த முருகேசர் போ அருணாசலத்தின் மகளை விவாகம் செய்தார். இவ்வகையில் எல்லோரும் நெருங்கிய உறவினர்கள் ஆயினர். தமிழ் வர்த்தகர்கள் யாவருள்ளும் மிகவும் முக்கியமான ஒருவர் இ நன்னித்தம்பி. அக்காலத்தில் மிகப்பெரிய பணக்காரர், செல்வாக்குள்ளவர், கப்பல் சொந்தக்காரர், ஏற்றுமதி வர்த்தகத்தில் குறிப்பாக கோப்பி ஏற்றுமதியில் முன்னணியில் திகழ்ந்தவர் என்று வைத்திலிங்கம் நன்னித்தம்பி பற்றி புகழ்ந்துரைக்கின்றார். நன்னித்தம்பி சென்ட் அண்ட் கோ என்ற கம்பெனியின் புரோக்கராக இருந்தவர் என்றும், பெரும் செல்வத்தை உடைமை கொண்டிருந்த செல்வாக்குடைய மனிதர் என்றும் வைத்திலிங்கம் கூறுகிறார். கோப்பி தோட்டங்களையும் தென்னந்தோட்டங்களையும் உடமையாக வைத்திருந்த யாழ்ப்பாண தமிழர்கள் சிலரில் நன்னித்தம்பியும் ஒருவர். இவருக்கு பெரிய தோட்டங்கள் சொந்தமாக இருந்தன. நன்னித்தம்பியுடன் ஒப்பிடும் பொழுது குமாரசுவாமி பொன்னம்பலம் பணக்காரர் அல்லர். அவரது குடும்பத்தினர் பண வலிமையை விட உத்தியோக சிறப்பால் சமூகத்தில் மேல்நிலைக்கு சென்றவர்கள். நன்னித்தம்பி பணத்தால் வலிமை பெற்றவர். இவர் குமாரசுவாமி பொன்னம்பலம் குடும்பத்தோடு விவாக உறவால் ஐக்கியமானதன் மூலம் பணம் உத்தியோகம் இரண்டும் இணைந்தன. நாம் முன்னர் குறிப்பிட்டது போல் நன்னித்தம்பியின் சகோதரி விசாலாட்சி முதலியார் குமாரசுவாமியை விவாகம் செய்தார். விசாலாட்சியின் மகள் செல்லாட்சி முதலியார் பொன்னம்பலத்தை விவாகம் செய்தார். செல்லாட்சியின் மகன் ராமநாதன் நன்னித்தம்பியின் மகளை விவாகம் புரிந்தார். ஒன்றுக்குள் இன்னொன்று விவாகத்தால் பிணைப்புறுவதான இந்த அகமணக்குழு யாழ்ப்பாணத்தின் மிக பிரபலமான குடும்பங்களில் ஒன்றாக முன்னணிக்கு வந்தது. பணம், ராஜமரியாதைகள், பட்டங்கள், மிக கவனமாக தேர்ந்து கொண்ட விவாக பந்தங்கள், விவாகத்தின் போது பெற்றுக்கொண்ட பெருந்தொகை சீதனம் என்பன இக்குடும்பத்தை உயர்நிலைக்கு இட்டுச் சென்றன. பொன்னம்பலம் குமாரசுவாமி குடும்பம் காலனித்துவ சமூகத்தின் போது எழுச்சி பெறுவதற்கு மரபையும் நவீனத்துவத்தையும் நல்ல முறையில் கலவை செய்தனர். இக்குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாவரிலும் முத்துக்குமாரசுவாமி குடும்பத்தின் உயர்ச்சிக்கு செய்த பங்களிப்பு விதந்து குறிப்பிடப்பட வேண்டியது. முத்துக்குமாரசுவாமி குமாரசுவாமி முதலியாரின் முதல் மனைவியின் பிள்ளை. முத்துக்குமாரசுவாமியின் சகோதரி பொன்னம்பல முதலியாரை விவாகம் செய்தார். முத்துக்குமாரசுவாமி கொழும்பு அகாடமியில் 1842 முதல் 1851 காலத்தில் கல்வி கற்றார். பின்னர் டாக்டர் மக் ஐவர் என்ற பெயருடைய கிரேக்க லத்தீன் இலக்கிய புலமையாளரிடம் மாணவராக பாடம் கேட்டார். 1855 ஆளுநருக்கு இவரது மைத்துனர் விருந்தளித்து கௌரவித்த போது முத்துக்குமாரசுவாமி ஆளுநர் முன் ஆங்கிலத்தில் உரையாற்றினார். இவரின் பேச்சை கேட்டதால் கவரப்பட்ட ஆளுநர் இவரை கொழும்பு கச்சேரியில் எழுதுவிளைஞராக நியமனம் செய்தார். பின்னர் முத்துக்குமாரசுவாமி போலீஸ் நீதவான் பதவிக்கு நியமனம் பெற்றார். 1862 முதல் 1865 காலத்தில் குமாரசுவாமி இங்கிலாந்தில் சட்டம் பயின்றார். அத்தோடு அக்காலத்தில் சுற்றுப்பிரயாணம் செய்து பல இடங்களையும் பார்த்தார். அக்காலத்தில் பிரித்தானியாவில் கிறிஸ்தவர் அல்லது யூதர் அல்லாதவர்களை சட்டத்தொழில் செய்வதற்கு அனுமதிப்பதில்லை. அங்கு சட்டத்தொழில் செய்வதற்கு பெரும் கஷ்டப்பட்டு வாதாடி அவர் இறுதியில் வெற்றி பெற்றார். அவ்வகையில் சட்டத்தொழில் செய்ய அனுமதிக்கப்பட்ட முதலாவது இந்து முத்துக்குமாரசுவாமி ஆவார். விரைவில் முத்துக்குமாரசுவாமி லண்டனின் உயர் வகுப்பினர் மத்தியில் பிரபலமானார். வெயின்மென் குறிப்பிட்டது போல் அவர் கீழே தேசத்து இளவரசன் என அழைக்கப்பட்டார். அவர் முதலாவது இந்து பாரிஸ்டர் ஆவார். இத்தொழிலில் புகுந்த பின் அவர் லண்டனின் கீழைத்தைய இளவரசனாக பிரகாசித்தார். லண்டனின் இளவரசர்கள் அதிகம் பேர் இருக்கவில்லை. அந்த குழுவை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரே ஒரு நபர் இவர்தான். கிழக்கக்கே உரிய ஆடம்பரத்துடனும் பகட்டுடனும் அவர் நடந்து கொண்டார். மவுண்டன் மில்னஸ் என்பவர் அவருடன் கைகோர்த்து கொண்டு அவரை லண்டனின் ஆடம்பர இல்லங்களுக்கும் அரங்குகளுக்கும் கூட்டிச் செல்வார். முத்துக்குமார சுவாமியின் மேம்பட்ட நாகரிக பழக்க வழக்கங்கள், எடுப்பான அழகிய தோற்றம், அற்புதமான ஆங்கிலம் என்பன அவருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பை தந்தன. இவ்வாறு வெயின்மென் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கில மொழி புலமையையும் அம்மொழியில் கணீர் என்ற குரலில் பேசக்கூடிய நாவன்மையையும் அக்காலத்தில் போற்றி மதிக்கப்பட்ட குணப்பண்புகள். இப்பண்புகளில் சிறந்து விளங்கிய முத்துக்குமார சுவாமி வெற்றி பாதையில் வீறுநடை போட்டார். முத்துக்குமார சுவாமியை வரவேற்று விருந்தளித்து மதிப்பளித்தோர்களில் மூன்றாம் நெப்போலியன், கிளாஸ்ட்ரன், பார்மஸ்டன், டிஸ்ரேலி, யோவட் ஆகியோரும் ரிச்சார்ட் மவுண்டன் மின்னஸ் என்ற பாராளுமன்ற உறுப்பினரும் அடங்குவர். ரிச்சார்ட் மவுண்டன் மின்னஸ் நகைச்சுவையாக பேசும் ஆற்றல் மிக்கவர். லண்டனின் இலக்கிய கழகங்களிலும் உயர்நிலை சமூக வட்டங்களிலும் ஊடாடும் பிரபலஸ்தராக அவர் விளங்கினார். சர் சார்ல்ஸ் மக்காத்தி அப்போது இலங்கையில் ஆளுநராக இருந்தார். மவுண்டன் மின்னஸிற்கு முத்துக்குமார சுவாமியை சந்தியுங்கள் என்று மக்காத்தி கடிதம் அனுப்பி வைத்தார். மெக்லாலே ஆங்கிலம் கற்ற நவமனிதர்களான இங்கிலீஷ்கார இந்தியர்கள் பற்றி ஆரூடம் கூறினார். முத்துக்குமார சுவாமி அத்தகையொருவராக மிளிர்ந்தார். அவர் அடைந்த பிரபலத்திற்கு ஆங்கில கலாசாரத்தில் ஊறி திளைத்த அவரது உயர் சிறப்பு காரணமாயிற்று. த இலஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் சஞ்சிகை 25 ஏப்ரல் 1863 இதழில் முத்துக்குமார சுவாமியின் படத்தை பிரசுரித்தது. தலைப்பாகையும் நீண்ட மேலங்கியும் அணிந்து எடுப்பான தோற்றத்துடன் காட்சி தரும் படம் இது. த டைம்ஸ் பத்திரிகை முத்துக்குமார சுவாமியின் சட்டத்துறை நியாயவாதி தொழிலில் பிரவேசம் பற்றி எழுதும் போது இந்து பிரபுத்துவ உயர்குளம் அண்மை காலத்தில் அடைந்து வரும் முன்னேற்றத்தின் அடையாளம் இது என்றும், இந்தியர்கள் இன்னும் சோம்பி கிடப்பதற்கு தயார் இல்லை, மதிப்புக்குரிய உயர் பதவிகளுக்கும் கௌரவங்களுக்கும் தகுதியுடையவர்களாக தம்மை ஆக்கிக் கொள்ள முன்வந்துள்ளார்கள், எமது அரசாங்கமும் நாம் உருவாக்கிய நிறுவனங்களும் கொண்டு வந்த நன்மைகளை போற்றுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டது. சுதேசிகளால் பரீட்சைகளில் சித்தி அடையவும் கல்வியில் சமதையாக போட்டியிடவும் வெற்றி பெறவும் முடியும் என்பது மட்டுமன்றி ஆங்கில சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் சமூக அந்தஸ்தையும் பெற முடியும் என்பதை முத்துக்குமார சுவாமி நிரூபிக்க முனைந்தார். அதேனியன் கிளப் என்பது லண்டன் நகரில் மேட்டிமையோர் கூடும் இடம். இதன் உறுப்புரிமையை பெற்ற முதலாவது ஆசிய நாட்டவர் என்ற பெருமை முத்துக்குமார சுவாமிக்குரியது. அழகாக உடையணிந்து நாகரிகமான பாணியும் நடையும் உடையவராய் சுத்தமான உச்சரிப்போடு கூடிய அருமையான ஆங்கிலம் பேசும் முத்துக்குமார சுவாமி மீது லண்டன் நகரின் நவ நாகரிகர்களான சிங்கவேட்டைக்காரர்களுக்கு அலாதியான பிரியம் என்று 1860 எழுதப்பட்ட குறிப்பொன்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மொங்கடன் மில்னஸ்டிற்கு சர்பாய் என்றொரு கிராமப்புற வீடு இருந்தது. முத்துக்குமார சுவாமி அங்கு போயிருக்கிறார். அந்த பயணம் அவருக்கு நன்றாக பிடித்தமானதாக இருந்தது. அவர் வேட்டை நாய்களோடு வேட்டையாட கிளம்பினார். 4 அல்லது அதற்கு மேற்பட்ட சோடிகளாக ஆண்களும் பெண்களும் ஆடும் குவாட்ரில்ஸ் எனப்படும் நடனத்தை ஆடி மகிழ்ந்தார். 1877 முத்துக்குமார சுவாமி எலிசபெத் பிபி என்ற ஆங்கில பெண்மணியை விவாகம் செய்தார். அவர் எந்தளவுக்கு ஆங்கிலேயர் வாழ்க்கையில் மூழ்கி போனார் என்பதை இது எடுத்துக்காட்டும். முத்துக்குமார சுவாமி எலிசபெத் பிபி தம்பதியினரின் மகன் ஆனந்தகுமார சுவாமி பின்னாளில் பிரபல கலை வரலாற்றாசிரியராகவும் அறிஞராகவும் புகழ் பெற்றார். ஆனந்தகுமார சுவாமி 1906 யாழ்ப்பாணத்தில் நிகழ்த்திய சொற்பொழிவு ஒன்றில் தன் தந்தையின் மேற்கத்தைய நாகரிக நாட்டத்திற்கான காரணம் யாது என குறிப்பிட்டார். 30 முன்னர் இலங்கையில் முன்னணியில் திகழ்ந்த தமிழராக என் தந்தை இருந்தார். அவர் அளவுக்கு மறிய முறையில் மேற்கத்தைய மயமாதலுக்கு உட்பட்டிருந்தார். அக்காலத்தில் மாற்றமுற்ற சூழலுக்கு ஏற்ப எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. அத்தோடு மேற்கு நாட்டவர்கள் ஈட்டிய சாதனைகளை எம்மாலும் அடைய முடியும் என்பதை நிரூபிக்கும் தேவையும் இருந்தது. மேற்கு நாட்டவர்கள் ஈட்டிய சாதனைகளை ஈட்டி அவர்களுக்கு சமதையானவர்களாகவோ அல்லது அவர்களையும் விட மேம்பட்டவர்களாகவோ ஆக வேண்டும் என்று எண்ணிய முத்துக்குமார சுவாமி ஒரு வகை முரட்டு துணிச்சலையும் படாடோபத்தையும் வெளிப்படுத்தி நின்றார். இஎஃப்சி லுடோவை அவரை பற்றி எழுதும் போது சுவாரஸ்யமான ஒருவர், படோடபம் மிக்க ஆளுமை கொண்டவர் என்று குறிப்பிட்டார். பிரித்தானியாவின் பிரதமராக இருந்த பெஞ்சமின் டிஸ்ரேலியும் படாடோபம் மிக்க ஒரு மனிதர். அவர் முத்துக்குமார சுவாமியின் நாகரீக நடையை நயந்து பாராட்டினார். அவருக்கு பிரபு பட்டம் வழங்குவதற்கு சிபாரிசு செய்தார். 1874 இச்சிபாரிசை வழங்கிய போது டிஸ்ரேலி இலங்கையில் உள்ள நிர்வாகத்தினரை இது பற்றி கலந்தாலோசிக்கவில்லை. டிஸ்ரேலி முடிவுறாத நிலையில் ஒரு நாவலை விட்டு சென்றார். இது அவர் இறந்த பின் பிரசுரிக்கப்பட்டது. இந்நாவலில் வரும் குசினாரை என்ற பாத்திரம் முத்துக்குமார சுவாமிதான் என்று ராதிகா குமாரசுவாமி குறிப்பிட்டுள்ளார். கிழக்கத்தேய தத்துவம் பற்றி போதிக்கும் குசினார எப்போதும் பௌதிக வதிகமான அர்த்தமில்லாத விடயங்களை அலட்டிக் கொண்டிருப்பதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. டிஸ்ரேலியின் மனதில் முத்துக்குமார சுவாமி பற்றி ஆழப்பதிந்திருந்த எதிர்மறை அபிப்பிராயம் இந்நாவலில் குசினார பாத்திர வர்ணிப்பில் வெளிப்படுவதாகவும் ராதிகா குறிப்பிடுகின்றார். இதனை விட கோமாளி இந்தியன் பாத்திரம் நகைப்புக்குரிய ஒரு விடயமாக ஆங்கில இலக்கியத்திலும் ஜனரஞ்சக எழுத்துக்களிலும் குறிப்பிடப்படுவதுண்டு என்பதை இவ்விடத்தில் குறிப்பிடலாம். முத்துக்குமார சுவாமி இலங்கை சட்டசபையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் தனது 44 வயதில் 1879 காலமானார். தனது சகோதரியின் பிள்ளைகளான ராமநாதன், அருணாசலம் ஆகிய இருவரையும் முழுமையாக தன் செல்வாக்கின் கீழ் உருவாக்கும் பேச்சை பெறாமலேயே அவர் காலமானார். ராமநாதன் கொழும்பு அகாடமியில் முதலில் கல்வி கற்றார். பின்னர் ராமநாதனும் அவரது தமையனும் சென்னை பிரசிடென்சி கல்லூரிக்கு அனுப்பப்பட்டனர். அப்போது அவருக்கு 13 வயது ஆகியிருந்தது. அக்கல்லூரியில் மேற்கத்தேய செவ்வியல் கல்வி போதிக்கப்பட்டது. இந்திய பண்பாடு, விளையாட்டு என்பனவும் பிரசிடென்சி கல்லூரியின் படிப்பில் முக்கியம் பெற்றன. இந்தியாவினதும் மேற்கினதும் உயர்வான பண்பாட்டு மரபுகள் எவையோ அவை யாவற்றினதும் ஒன்றிணைந்த வகையில் அக்கல்வி அமைந்தது. ராமநாதனுக்கும் அவரது காலத்து சிங்கள பிரமுகர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் ராமநாதனின் குண இயல்பின் சாதகமான அம்சத்தையும் இங்கு சுட்டிக்காட்டல் முடியும். அக்காலத்தின் சிங்கள பிரமுகர்கள் முழுமையான மேற்கத்தைய கலாசாரத்தில் ஊறியவர்களாய் மரபுவழி கலாசாரத்தை முற்றாக இழந்தவர்களாயினர். ராமநாதன் மரபுவழி கலாசாரத்தில் ஊறியவராயிருந்தார். சென்னையில் படிப்பை முடிப்பதற்கு முன்பதாகவே ராமநாதனின் தந்தை அவரை கொழும்புக்கு திருப்பி அழைத்தார். கொழும்பில் தொழில் புரிந்த ரிச்சார்ட் மோகன் எனும் நியாயவாதியின் கீழ் பயிலுனராக ராமநாதன் வேலை செய்ய தொடங்கினார். இதற்கு அவரின் மாமனின் செல்வாக்கு காரணமாயிருந்தது. ரிச்சார்ட் மோகன் பின்னர் சட்டாதிபதி நாயகமாக பதவி வகித்தார். அக்காலத்தின் மோர்கன் தலைசிறந்த முற்போக்குவாதியாக விளங்கியவர். 1873 ராமநாதன் நியாயவாதியாக பதிவு செய்து தொழில் புரிய ஆரம்பித்தார். அவர் இத்தொழிலில் மிகுந்த திறமை பெற்ற ஒருவராக விளங்கியதோடு 1886 வரை நியாயவாதியாக தொழில் புரிந்தார். 23 இருக்கும் போது ராமநாதன் பண்பட்ட கனவானாகவும் முற்போக்கு மனப்பான்மை கொண்டவராகவும் விளங்கினார். அரசாங்க உத்தியோகத்தர்களுடன் உறவை வளர்த்து கொண்டதால் ஆரம்பம் முதலே உயர்நிலை எய்திய ஒரு குடும்பத்தில் அவர் பிறந்தார். மரபு சமூகத்தினதும் ஆங்கில அரசினதும் பட்டங்கள், பதவிகள் இக்குடும்பத்திற்கு கிடைத்தன. வெளிநாட்டு கல்வியாலும் இக்குடும்பம் தன் சமூக அந்தஸ்தை உயர்த்தி கொண்டது. ராமநாதனுக்கு ஒரே ஒரு குறைதான் இருந்தது. அவரது குடும்பம் பொருளாதார ரீதியில் ஸ்திரமானதாக இருக்கவில்லை. தந்தையார் பொன்னம்பலம் வியாபாரத்தில் நட்டமடைந்து பணமுடைவதால் கஷ்டப்பட்டார். ராமநாதனின் விவாகம் மூலம் இந்த கஷ்டத்தில் இருந்து குடும்பம் மீள முடிந்தது. நன்னித்தம்பியின் 2வது மகள் செல்லாச்சி அம்மாளை 1874 ராமநாதன் விவாகம் செய்தார். இது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. ராமநாதனின் மாமனார் முத்துக்குமார சுவாமி வகித்த சட்டசபை உறுப்பினர் பதவிக்கு அவர் நியமிக்கப்பட்டார். 1879 முதல் 1892 வரை அவர் சட்டசபை உறுப்பினராக இருந்தார். காலனித்துவ ஆட்சியாளர்களை கடுமையாக விமர்சனம் செய்தார். பல விடயங்களை சுட்டிக்காட்டினார். பௌத்தர்களின் சார்பாக பேசினார். 1893 அவர் சொலிசிட்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். 1905 இப்பதவியில் இருந்து இளைப்பாறினார். 1911 மீண்டும் அரசியலில் புகுந்த இவர் 1930 இறக்கும் வரை அரசியலில் ஈடுபட்டார். இளைஞரான ராமநாதன் முற்போக்காளராக இருந்தார். ஆனால் அவரின் வயது ஏற ஏற அவர் பழமைவாதியாக மாறினார். 20வது நூற்றாண்டின் ஜனநாயக போக்குகளுடன் இவர் இணங்கி போகாமல் விலகி நின்றார். இவரது இளைய சகோதரர் பொன்னம்பலம் அருணாசலமும் இளமையில் முற்போக்காளராகவே இருந்தார். ஆனால் வயதில் முதியவராகும் போது தீவிரவாதியாக மாறினார். அருணாசலம் 1853 பிறந்தார். கொழும்பு அகாடமியில் கல்வி பதவி கற்றார். 1886 மிகச்சிறந்த மாணவரிற்கான ரேனர் பரிசு அவருக்கு கிடைத்தது. 1870 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் கிரைஸ்ட் கல்லூரிக்கு புலமை பரிசில் பெற்று கல்வி கற்க சென்றார். அங்கு செல்வியலையும் கணிதத்தையும் பாடங்களாக கற்றார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இவருக்கு படிப்பித்த ஆசிரியர்கள், இவருடன் கற்ற மாணவர்கள் ஆகியோரை கொண்ட நண்பர்கள் திருவட்டம் ஒன்றில் உலவும் பேறு இவருக்கு கிடைத்தது. எனது கணித ஆசிரியர் சர் ஜான் சீலி, மால்டன் பிரபு, பேராசிரியர் ஃபௌசட், ஹர்கோட் போன்ற பெரியோர்களின் செல்வாக்கும் ஆளுகையும் என் மீது ஏற்படும் பெரும்பேறு எனக்கு கிடைத்தது. இவர்களுக்கு நான் பெரிதும் கடமைப்பட்டுள்ளேன். கேம்பிரிட்ஜை அலங்கரித்த இளைஞர் குழாம் ஒன்று இருந்தது. பல்போர், லைட்டிரோன், டெனிசன் என்ற குடும்பங்களை சேர்ந்தோர், சட்ட அறிஞர் மெயில் ட்ரெண்ட், இசையமைப்பாளர் ஸ்ட்ரான்போர்ட், கவிஞர் எட்வர்ட் கார்பென்டர், இலங்கையின் பிரதம நீதியரசர்களாக இருந்த இருவர், இன்னும் பலர் என் நண்பர்களாக இருந்தனர். அவர்கள் எனக்கு ஆதர்சமாக விளங்கினர். அருணாசலம் தனது கேம்பிரிட்ஜ் வாழ்க்கை பற்றிய நினைவுகளை பற்றி மேற்கண்டவாறு பதிவு செய்துள்ளார். அருணாசலம் சுதந்திர வேட்கை மிகுந்த உள்ளம் படைத்தவர். ஒரு தடவை கேம்பிரிட்ஜில் யோக் ஆண்டகை சமய உரையாற்றும் போது இந்திய சமயங்கள் பற்றி அவமதிக்கும் வார்த்தைகளை கூறிவிட்டார். மாணவராக இருந்த அருணாசலம் ஸ்பெக்டேட்டர் 1874 சஞ்சிகையில் இவ்வுரைக்கு ஆட்சேபம் தெரிவித்து கடிதம் எழுதினார். 1875 சட்ட பரீட்சையில் தேறியதோடு அவ்வாண்டு நடந்த சிவில் சேவை பரீட்சையிலும் சித்தி எய்தி தெரிவானார். சிவில் சேவை நுழைவு பரீட்சையில் சித்தி எய்திய முதலாவது இலங்கையர் என்ற பெருமையையும் பெற்றார். 1875 இலங்கைக்கு திரும்பிய அவர் சிவில் சேவை உத்தியோகத்தராக 1913 வரை பணியாற்றி இளைப்பாறினார். இலங்கையின் பல பாகங்களில் பல்வேறு பதவிகளில் கடமையாற்றினார். போலீஸ் நீதவான், மாவட்ட நீதிபதி ஆகிய பதவிகளை வகித்தார். அப்பதவிகளை வகித்த வேளை பிரசித்தி பெற்ற தீர்ப்புகளை வழங்கினார். பதிவாளர் நாயகம் பதவியில் பின்னர் பணியாற்றிய போது பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். பல சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு காரணமாக இருந்தார். அவரிடம் திறமை இருந்தது எனினும் இதனை மதித்து அவருக்கு சிவில் சேவையில் உயர் பதவிகளை வழங்க அரசாங்கம் முன்வரவில்லை. அவருக்கு வழங்கப்பட்ட சேர் பட்டமும் காலந்தாழ்த்தி அவர் ஓய்வு பெற்றிருந்த காலத்தில் வழங்கப்பட்டது. 1901 சனத்தொகை கணக்கெடுப்பு வேலை இவரது மேற்பார்வையில் நடத்தப்பட்டது. அந்த அறிக்கையையும் இவரே எழுதினார். இலங்கையின் சிவில் சட்ட தொகுப்பு என்ற நூலை தொகுக்கும் பெரும்பணியை ஆரம்பித்தார். இத்தொகுப்பு இலங்கையில் செல்லுபடியாகும் ரோமன் டச்சு சட்டம் என்ற பெரும் பரப்புடைய விடயம் பற்றிய தேடல் முயற்சியாகும். இதன் முன்னோடியான பெரும்பணி அருணாசலம் சட்ட நிர்வாக சபை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இதனால் அவர் சட்டசபையில் உறுப்பினராக பங்கு பற்றினார். 1912 சம்பள திட்டம் பற்றிய அரசாங்க கொள்கைக்கு எதிராக வாக்களித்தார். பதவி வழி உறுப்பினர்கள் செய்ய துணியாத கருமம் ஒன்றை செய்து பலரையும் வியப்பில் ஆழ்த்தினார். அரசாங்க சேவையில் இருந்த காலத்தில் அரசியல் நடவடிக்கைகள் எதிலும் பங்கு பெற்ற முடியாத கட்டுப்பாடு இருந்தது. எனினும் அருணாசலம் பிரித்தானியாவின் லிபரல்களான வில்லியம் டிக்பி போன்றோரை சந்தித்து பேசினார். இலங்கைக்கு சுயாட்சி வழங்குதல் உட்பட பல விடயங்கள் குறித்து கடித தொடர்புகளையும் மேற்கொண்டார். சோசியலிஸ்டுகளோடும் தொடர்பு கொண்டார். இலங்கையில் வழிகாட்டக்கூடிய நல்ல அரசியல் தலைவர்கள் இல்லையே என்று அருணாசலம் கவலை கொண்டார். அரசியல் சீர்திருத்தத்தின் தேவை குறித்து பெயர் குறிப்பிடாமல் பத்திரிகைகளில் எழுதினார். தமது 60வது வயதில் அரசாங்க சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற பின் பல சீர்திருத்த இயக்கங்களை முன்னின்று நடத்தினார். 1913 முதல் அவர் மரணம் எய்திய 1924 வரையுள்ள காலம் வரை கிளர்ச்சி நடவடிக்கையாளராகவும் தீவிரவாதியாகவும் அவர் காணப்பட்டார். அவர் 3 விடயங்களில் ஆர்வத்துடன் செயற்பட்டார். முதலாவது சமூக சீர்திருத்தம். பேபியன் சீர்திருத்தங்களிலும் சமூக சேவை திட்டங்களிலும் அவருக்கு அனுபவமும் அறிவும் இருந்தது. தர்ம நிறுவனங்கள், முனிசிபல் சபைகள் என்பன பிரித்தானியாவில் செய்து வரும் பணிகள் பற்றி அவர் தெரிந்து வைத்திருந்தார். 1915 இலங்கை சமூக சேவை முன்னணி என்ற அமைப்பை நிறுவினார். அந்த அமைப்பு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நிலை, நகரங்களின் சேரிகளின் நிலை, பொதுக்கல்வி ஆகிய விடயங்கள் குறித்து அக்கறை கொண்டு உழைத்தது. இலங்கை தொழிலாளர் முன்னணி என்ற அமைப்பை 1915 இலங்கை தொழிலாளர் சம்மேளனம் என்ற அமைப்பை 1920 அவர் நிறுவினார். கொழும்பு நகரத்தின் தொழிலாளர் வாழ்க்கை நிலை பற்றியும் அவர்களின் கூலி பற்றியும் இந்த அமைப்புகள் அக்கறை கொண்டிருந்தன. அரசியல் துறையில் அவர் செய்த பங்களிப்புகள் வரலாற்றில் அழியாத இடம் பெறுவன. இலங்கைக்கு சுயாட்சி வேண்டும் என்று அவர் கோரினார். முக்கிய சட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என பாடுபட்டார். எமது அரசியல் தேவைகள் என்ற தலைப்பில் 1917 இலங்கை தேசிய கழகத்தில் பிரதான உரை ஒன்றை நிகழ்த்தினார். 1919 இலங்கை தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்ட போது அதன் முதலாவது தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். காலனிய ஆட்சியாளர்களின் கொள்கைகளை விமர்சிப்பதிலும் கண்டிப்பதிலும் தமிழ் பூர்ஷ்வா வர்க்க தலைவர்கள் பின்னிற்கவில்லை. அவர்கள் பெரும்பாலும் லிபரல் முற்போக்கு நிலைப்பாட்டை எடுத்தனர். தமிழர்களின் சட்டசபை பிரதிநிதிகள் தமது கண்டனங்களை ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்தினர். நில உடமையாளர்களான முதலியார்கள், வர்த்தகர்கள், குத்தகை முதலாளிகள் ஆகியோரின் பிரதிநிதிகளாக இருந்த சிங்கள பூஷ்வாக்களின் தலைவர்கள் தமிழ் தலைவர்களுக்கு மாறாக பழமைவாத கொள்கைகளை ஆதரித்தனர். தமிழ் பூஷ்வாக்களில் பெரிய நில உடமையாளர்கள் குறைவு. அவர்கள் சிங்கள பூஷ்வாக்களை விட செல்வத்திலும் பணபலத்திலும் குறைந்த தரத்தில் இருந்தனர். இருந்த போதும் உள்நாட்டிலும் வெளியிலும் அவர்களின் சமூக அந்தஸ்தும் செல்வாக்கும் உயர்வாக இருந்தது. சட்டசபையில் உறுப்பினர்களாக இருந்தமையால் உள்ளூரில் அவர்கள் செல்வாக்கு உயர்ந்தது. அவர்கள் பிரித்தானியாவின் உயர் சமூகத்துடனும் அந்நாட்டின் லிபரல் அரசியல்வாதிகளுடனும் தொடர்புகளை கொண்டிருந்தனர். பிரபு பட்டம் பெற்ற முதலாவது இலங்கையர் சர் முத்துக்குமார சுவாமி ஆவர். இலங்கை சட்டசபைக்கு நியமிக்கப்பட்ட முதலாவது லிபரல் முற்போக்காளரும் அவரே ஆவர். சிங்களவரும் புது பணக்காரருமான ஒருவர் 1912 பிரபு பட்டம் பெற்றார். பிரபு பட்டம் பெற்ற இரண்டாம் அவர் 50 ஆண்டுகளின் பின்னரே தோன்ற முடிந்தது. தமிழ் பூஷ்வா தலைவர்கள் அரசியலில் லிபரல் முற்போக்காளர்களாக இருந்தனர். சிங்கள பூஷ்வாக்கள் அரசியலில் பழமைவாதிகளாக இருந்தனர். இது மிக முக்கியமான வேறுபாடு. இதற்கு காரணம் இருந்தது. சிங்கள முதலாளிகள் நில உடைமையை குறியாக கொண்டவர்கள். அவர்கள் பெருந்தோட்டங்களில் முதலீடு செய்தனர். ஆகவே காலனித்துவ ஆட்சியாளர்கள் வழங்கக்கூடிய பாதுகாப்பில் தான் அவர்களது பொருளாதார நலன்கள் தங்கியிருந்தன. இவர்கள் இருசாராரையும் வேறுபடுத்திய முக்கிய அம்சம் பொருளாதார நலன்களாகும். தமிழ் பூஷ்வாக்களில் நகரம்சார் உயர்தொழில்களில் ஈடுபட்டவர்களும் புரோக்கர்களும் லிபரல்களாகவும் முற்போக்காளர்களாகவும் இருந்தனர். 1862 முதல் 1897 வரையான காலத்தில் தமிழர்களின் சட்டசபை பிரதிநிதிகளாக இருந்தோர் நியாயவாதிகளாக இருந்தனர். நியாயவாதி தொழில் சுதந்திரமான மனப்போக்கை உருவாக்கக்கூடியது. அவர்களின் செல்வமும் சொத்துக்களும் பணக்கார வர்த்தக குடும்பங்களில் விவாகம் செய்ததனால் தேடியனவாக இருந்தன என்பது உண்மையே. ஆனாலும் பொருளாதார நலன்களுக்காக அடிபணிந்து போகும் ஒரு கட்டாயம் தமிழ் தலைவர்களுக்கு இருக்கவில்லை. குமாரசுவாமி பொன்னம்பலம் குடும்பத்தினர் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்களாக இருந்தனர் என்பதை குறிப்பிடுதல் மிகவும் பொருத்தமுடையது. கிறிஸ்தவ எதிர்ப்பில் அவர்கள் தீவிரம் காட்டினர். இக்குடும்பத்தின் உறுப்பினர்கள் இந்து மதத்தின் நன்மைக்கான விடயங்களுக்கு ஆதரவு கொடுத்தனர். இந்து பண்பாட்டையும் அறிவு கல்வி விருத்தி என்பவற்றையும் ஊக்குவித்தனர். அரசாங்கத்தின் சமய கொள்கைகளை கண்டித்தனர். கிறிஸ்தவர் அல்லாதவர்களின் நலன்களுக்காக வாதாடினர். கல்வித்துறையில் மிஷனரிகளின் ஆதிக்கத்தை தீவிரமாக எதிர்த்தனர். சட்டசபையில் கரை நாட்டு சிங்களவர்களின் பிரதிநிதிகளாக இருந்தோர் கிறிஸ்தவர்களாக இருந்தமையால் பௌத்தர்களின் பிரச்சனைகள் சட்டசபையில் கிளப்பப்பட்ட போது அவை பற்றி தமிழ் இந்துக்களான பிரதிநிதிகளே பௌத்தர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேச வேண்டி ஏற்பட்டது. இக்குடும்பத்தினர் வர்த்தக மூலதனத்துடன் பிணைப்பை கொண்டிருந்தனர். அதன் மூலம் கல்வியில் அவர்களால் உயர முடிந்தது. கல்வி உயர்ச்சி சமூக அந்தஸ்தையும் அரசியல் செல்வாக்கையும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. இவர்களின் சமூக பொருளாதார பின்புலத்தை நோக்கும் போது தேசிய முதலாளித்துவம் என்ற வகைப்பாடு இவர்களுக்கு பொருந்தாது. வர்த்தகமும் நிலச்சொத்துக்களின் உடமையுமே இவர்களின் பொருளாதார பின்புலம். இவர்களால் கைத்தொழில் முயற்சிகளை ஆரம்பித்து அத்துறையில் முன்னேற முடியவில்லை. படித்த ஆய்வறிவாளர்களாய் விளங்கினர் எனினும் இந்த தமிழ் லிபரல் முற்போக்குவாதிகள் தீவிர தேசியவாதிகளாக பரிணமிக்கவில்லை. அந்நியராட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கவோ அடிப்படையான சமூக மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பாடுபடவோ இவர்கள் முன்வரவில்லை. மதச்சார்பின்மை என்பதையும் இவர்கள் ஒரு கொள்கையாக கொண்டிருக்கவில்லை. சாதி பேதம் நீங்கிய சமத்துவம், பெண்களுக்கு சமத்துவம் என்பன அவர்களின் கொள்கைகளாக இருக்கவில்லை. அரசியலில் ஏற்பட்ட தேக்க நிலையை விமர்சித்தல், கண்டித்தல், பிரித்தானியரின் ஆளுகைக்கு உட்பட்டதான நிலையில் அரசியல் சீர்திருத்தங்களை கோருதல், சமூக மட்டத்தில் மரபு வழிபட்ட வளமைகள் மரபுகளை பேணுதல் என்பன இவர்களது கொள்கைகளாக இருந்தன. தொடரும்.